வணக்கம், நான் உங்கள் சாய் பிரியா. ஒரோவில் ரேடியோவில் இப்போ நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறது கதை கேட்போமா நிகழ்ச்சி. இன்னைக்கு இந்த எபிசோடில் நாம் கேட்க போகிறது நீ நதி போல ஓடிக்கொண்டிரு புத்தகத்தில் இருக்கும் 8வது கதை. விதைக்க வேண்டியது வெறியல்ல, வெற்றி. வாங்க கேட்கலாம். பிளஸ் டூ பரீட்சை ரிசல்ட் வந்த மறுநாள் மீனலோச்சினி ஆஃபீஸ் வரும்போதே அவளிடம் ஏதோ சரியில்லையே என்று தோன்றியது எனக்கு. தள்ளாடிய நடை, எதிரே இருப்பவர்களை பார்க்கிறாளா, அவர்கள் ஊடாக அண்ட சராசரத்தை வெறிக்கிறாளா? அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் அருகே நின்று சுமார் 10 நிமிஷம் தன் கைப்பையில் பேனாவை தேடிவிட்டு பக்கத்து சீட்டு பெண் இரவல் கொடுத்த பேனாவில் இன்னும் அலுவலகம் வராத யாரோ ஒரு பேருக்கு எதிராக கையெழுத்தை போட்டு ஞாபகமாக இரவல் பேனாவை தன் கைப்பையில் வைத்தபடி நகர்ந்தவள் டமால் என்று வேறற்ற மரம் போல விழுந்து மயக்கமானாள். அலுவலகமே பதறி அவள் முகத்தில் நீர் தெளித்து காஃபி வரவழைத்து ஆளாளுக்கு கத்தி கதறி அவளை எழுப்பிய பிறகு மெல்ல கேட்டேன், என்ன ஆச்சு? பப்ளு, பிளஸ் டூ எழுதியிருந்த அவள் மகன் பத்மநாபன் இன்ஜினியரிங் கட் ஆஃப் 200க்கு 187 தான் எடுத்திருக்கிறான். என்ன காலேஜ் கிடைக்குமோ, ஒரு மார்க் போனா கவுன்சிலிங்ல ஒரு நாள் போகுமே என்றால் உயிரே போனார் போல. மீனா பப்ளுவோடு தானும் பிளஸ் டூ பரீட்சைக்கு 1 வருடம் படித்தாள். பப்ளுவின் பரீட்சைக்கு 6 மாதம் முன்பே வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை வாசலோடு துரத்தினாள். டிவியை கட்டி பரணில் போட்டு மாமியாரின் வயிற்றுச்சலை கொட்டிக்கொண்டாள். மார்ச் மாதம் வந்த பரீட்சைக்கு பிப்ரவரியிலிருந்து லீவ் போட்டாள். பரீட்சை முடிந்ததும் அத்தனை சாமிக்கும் மனு போட்டாள். மார்க் வந்ததும் மயக்கம் போட்டாள். இந்த மீனாக்கள் புது யுகத்து அம்மாக்கள், தங்கள் குழந்தைகளின் வெற்றிக்காக தங்களையே கரைத்துக் கொள்ளும் கற்பூரங்கள். அம்மாக்கள் தான் இப்படி, அப்பாக்கள் பரவாயில்லை என்று யாராவது நினைத்துவிடப் போகிறீர்கள். பிள்ளைகளுக்கு பரீட்சை வந்தால் அம்மாக்களுக்கு குறையாமல் அவர்களும் திருவிழாவில் நேர்ந்துவிடப்பட்ட ஆடுகள் போல ஆகிவிடுகிறார்கள். சிறியவர்களுக்கான பாட்டு மற்றும் டான்ஸ் போட்டிகளை டிவியில் நீங்கள் பார்த்ததுண்டா? பூமியிலிருந்து 2 அடி உயரமே உயர்ந்துள்ள சிறு பிள்ளைகளை கூட MKT பாகவதர் முதல் TR மகாலிங்கம் வரை பல கட்டைகளில் பாடிய பழைய பாடல்களை எல்லாம் 7 கட்டையில் பாட வைக்கிறார்கள். இல்லையெனில் இன்னும் நடக்கவே கற்காத பிஞ்சுகளை ஜோடியாக ஆட வைத்து கெமிஸ்ட்ரி சூப்பர் என்கிறார்கள். போட்டியில் பிள்ளை சரியாக ஆடாவிட்டால், பாடாவிட்டால் அல்லது பேசாவிட்டால் சுட்டு விரல் காட்டி எச்சரிக்கிறார்கள். இதில் சில குழந்தைகளின் திறமை ஆச்சரியமானது. ஈகோ, கவலை, குறை, பயம் இவற்றால் நெய்யப்பட்ட நம்முடைய அன்றாட வாழ்வினும் சலிப்பு பாழ்வெளியை ஒரு கணத்தில் கடக்க வைத்து கலையென்னும் ஆனந்த வான்வெளியில் நம்மை நீந்த செய்யும் அசாதாரண ஆற்றல் இவர்களுடையது. சக குழந்தைகள் எலிமினேட் ஆகும்போது இவர்கள் சிந்தும் கண்ணீரின் உண்மை நம்மையும் புனிதப்படுத்துகிறது. ஆனால் நான் இப்போது பார்ப்பது வென்ற அல்லது தோற்ற குழந்தைகளை அல்ல, அவர்களின் பெற்றோரைதான். தங்கள் குழந்தையின் இயல்பான ஒரு திறமை அரியாசனம் ஏற இவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வணக்கத்துக்குரியவை. ஆனால் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை போய் வெறி வந்தது போல் இருக்கிறதே பல சமயம். பட்டாசு கம்பெனியில் வேலை செய்து என் மதுக்கோப்பையை நிரப்பு என்கிறவர்கள் படிக்காத அப்பாக்கள், டிவி போட்டியில் ஜெயித்து என் புகழ்கோப்பையை நிரப்பு என்கிறவர்கள் படித்த அப்பா அம்மாக்கள், இந்த சிறு வயதில் ஆபாசமான பாடல்களுக்கு தங்கள் குழந்தைகள் ஆட வைக்கப்படும் வக்கிரங்களை பெற்றோர்கள் அனுமதிப்பதை நினைத்து தூக்கம் தொலைக்கிறேன் நான். இரவெல்லாம் ராஜாவாக நடித்து மந்திரி புலவருக்கு 1000 பொற்காசுகள் தாருங்கள் என்று வசனம் பேசியவன் காலையில் கசங்கிய 5 ரூபாய் நோட்டுடன் பஸ் ஸ்டாண்டில் நிற்பது போல போட்டி முடிந்த அடுத்த நாளிலிருந்து தன் முக்கியத்துவம் முடிந்து போனதை சமர்த்தாக புரிந்து கொண்டு சாதாரணமாக பள்ளிக்கு போக இந்த குழந்தைகளுக்கு யார் சொல்லித் தருவார்கள் என்று பயப்படுகிறேன். நான் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது மாணவர் மன்றம் நடத்திய ஒரு பேச்சு போட்டிக்கு பள்ளியில் அழைத்து சென்றார்கள். எனக்கு 3ஆம் பரிசு. பைக்குள் இருந்தது பரிசாக வந்த திருக்குறள் புத்தகம். பஸ் ஸ்டாப்பில் என்னை அழைத்து செல்ல சைக்கிளோடு நிற்கும் அப்பா பஸ்ஸிலிருந்து கைப்பிடித்து இறக்கிவிட்டார். பத்திரமா போய் வந்தியா? முதல் கேள்வி. மத்தியானம் சாப்பிட்டியா? இரண்டாம் கேள்வி. சைக்கிளில் தூக்கி வைத்து சைக்கிளை உருட்டியபடியே சாலையை கடந்தார். அதுவரை பரிசு வந்ததா என்ற கேள்வி இல்லை. நான் உள்ளே பொங்கும் பரிசு உற்சாகத்தை வெளியே கொட்ட காத்திருக்கிறேன். எனக்கு தேவை ஒரே கேள்வி. அது வந்த பாடில்லை. வீடு வந்தது. வாசலில் இறக்கிவிடும் போது தாங்காமல் நானே கொட்டினேன். அப்பா, எனக்கு 3வது பிரைஸ். சந்தோஷம். கலந்துக்கிறது தான் முக்கியம், பரிசு முக்கியமில்லை என்றார். ஏன் பரிசில்லை என்று தோல்விகளுக்காக கர்ஜிக்கும் வீடு நல்ல வேளையாக எனக்கு அமையாததே நான் பேச்சாளராக காரணமோ என்னவோ. பள்ளிகளில் மிக சிறப்பாக படிக்கும் சில குழந்தைகளை தவிர மீதி பிள்ளைகள் இன்றைக்கும் கடும் மனசோர்வுக்கு ஆளாகிறார்கள். சில மதிப்பெண்கள் குறைந்தாலும் நாளைக்கு உன் ஃபியூச்சர் என ஆரம்பிக்கும் மிக நீண்ட நீதி வசனங்கள், பிளஸ் டூவுக்கு பின்பு எழுத வேண்டிய IIT நுழைவுத் தேர்வுக்காக 8ஆம் வகுப்பிலிருந்தே தங்கள் பெற்றோரின் IIT கனவுகளை துரத்துகிறார்கள் சில பிள்ளைகள். ஏன் இந்த ஆவேசம்? என் குழந்தை எல்லா பாடத்திலும் 100 வாங்கி எல்லா பரிசும் பெற்று டிவி நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு விளையாட்டில் சச்சினாகி எத்தனை எத்தனை ஆசைகள். சாதாரண குழந்தைகளுக்கு தினம் வசை. பக்கத்து வீட்டு சுரேஷோட மார்க்க பாரு, நீயும் வாங்கியிருக்கியே. டிவியில பாடுற சின்ன குழந்தைய பாரு, நீயும் இருக்கியே. இன்ன பிற பக்கத்து வீட்டு சுரேஷோட அப்பாவை பாருங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, நீங்களும் இருக்கீங்களே என்று பதில் சொல்லும் அளவுக்கு நல்ல வேளை நம் பிள்ளைகள் இன்னும் நாகரிகம் தொலைக்கவில்லை. ஒப்பிடலை பற்றிய வைரமுத்துவின் கவிதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. ரோஜாவோடு மல்லிகையே அல்ல, ரோஜாவோடு இன்னொரு ரோஜாவை கூட ஒப்பிடாதீர்கள். தாம் எய்தா உயரங்களை, வாழ்க்கையின் ஓட்டத்தில் கரைந்து போன தம் கனவுகளை தன் பிள்ளைகள் மீது சுமத்துவது, தமக்கு கிடைக்காத அங்கீகாரத்தை பிள்ளைகள் மூலம் பெறுவது, அதற்காக அவர்களை அதீதமாக வருத்துவது, வெல்லும் பிள்ளைகளோடு சதா ஒப்பிடுவது, இவை எல்லாமே இன்று பெற்றோரை பிடித்திருக்கும் ஒரு மனவியாதியின் கூறுகளே. ஒரே நதியில் நாம் இருமுறை குளிக்க முடியாது என்கிறது ஒரு ஜென் வாசகம். குழந்தைகளுடன் பிணைந்த நம் வாழ்வு ஒரு நதி போன்றது. அது கடந்து சென்ற பின் அதை நாம் ஒருபோதும் பெற முடியாது. அந்த குறுகிய காலத்தில் அவர்களை வெற்றி பெற ஊக்கப்படுத்துவது மிக முக்கியம். ஆனால் மெதுவாக, ப்ளீஸ், மிக மெதுவாக அந்த பாத்திரம் கொள்ளுமளவே அதில் நம் கனவுகளை ஊற்றுவோம். அதைவிட நமக்கு முக்கியம் அவர்களோடு பேசுவது, அவர்களை அறிவது. அவர்களுடனான நமது உரையாடல்களில் நாம் இழந்த நமக்குள் இருக்கும் குழந்தைத்தன்மையை மீட்டெடுப்பது, அவர்களின் இயல்பான திறமைகளை கண்டுபிடிப்பது, அந்த திறமை ஒளிர உதவி செய்வது. ஒரு திறமையும் இல்லாவிட்டாலும் என் அன்பு உனக்கு நிச்சயம் என்று உறுதிப்படுத்துவது. அந்த உறுதியின் உற்சாகத்தில் எழுந்து நிற்கும் அவர்களின் உயரங்களை ஆசிர்வதிப்பது. இவை மட்டுமே. இதுவரை இக்கதையை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு புதிய கதையை கேட்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்பிரியா.
எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது மேல. நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும்னால. நீ சிந்தர கண்ணீரோ எங்க நிரந்தர இல்ல. இது புரிஞ்சுக்கிட்டாலே எங்க நீ தாண்டா ஆள. எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது மேல. நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும்னால. நீ சிந்தர கண்ணீரோ எங்க நிரந்தர இல்ல. இது புரிஞ்சுக்கிட்டாலே எங்க நீ தாண்டா ஆள. கண்ண கட்டிக்கிட்டு எல்லா இருட்டுன்னு நீ கூவாத. வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வாழாத. என்னப்பா நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம். நான் சொன்ன பக்கம் நிக்காம சொல்லலூடு. என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும். உள்ளார எப்போதும் உள்ளல்லா உள்ளல்லப்பா. எது வேணும் சொல்ல. சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும் தள்ளு. அசராத தில்ல இருந்தா நீ சொல்ல. ஏ ஆளு ராஜா நீ கூட நில்ல. உனக்காக நில்ல. எது வேணும் சொல்ல. சந்தோஷம் கொடுக்காத எதனாலும் தள்ளு. அசராத தில்ல இருந்தா நீ சொல்ல. ஏ ஆளு ராஜா நீ கூட நில்ல. கையில் கிடைச்சது ரொம்ப பிடிச்சது கிடைக்கும். ஆனா ஆசடக்கிட தெரிஞ்சாங்க எல்லாம் கலடியில் கிடைக்கும். என்னப்பா நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம். நான் சொன்ன பக்கம் நிக்காம சொல்லலூடு. என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும். உள்ளார எப்போதும் உள்ளல்லா உள்ளல்லா.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.